மகான்கள் தெய்வமா கவிகள் நமக்காக காத்திருக்கிறார்கள். ரஸ்கின் சொல்லுகிறார், எங்கே காத்திருக்கிறார்கள், நம் வீட்டு முன்னறையிலே காத்திருக்கிறார். அவர்களை கற்பதற்கு அவர்களோடு பேசுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒன்று செய்ய வேண்டாம், கையை நீட்டி சொகுசான நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு கையை நீட்டி அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்தால் போதும். வள்ளுவரோடு உரையாடலாம், கம்பனோடு பேசலாம், பாரதியோடு பேசலாம், இளங்கோடு பேசலாம். ஆனால் அந்த முயற்சியை விட்டுவிட்டு நாம் அற்பர்களையும் அரசியல்வாதிகளையும் பணக்காரர்களையும் சந்திப்பதற்காக அவர்கள் வீட்டு வாயிலே போயிருக்கிறோமே, இது என்ன கொடுமை என்று ரஸ்கின் புத்தகங்களுடைய பெருமையை சொல்ல வந்த இடத்துல சொல்லுகிறார். அதே இந்த ஞானமும் கல்வியும் நயத்தல் ஏன் இல்லை? நான் என்னையே கேட்டுக்கொள்கிறேன் என்று கேள்வியை நான் யாரையும் குறிப்பிட்டு நான் கேட்கவில்லை என்றால், நான் வந்து என்னை எந்த வகையிலையும் இங்க உட்கார்ந்துருக்க போது நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு படி கீழே நான் ஒரு படி மேலே என்று ஒரு காலமும் உளமாற நான் நினைத்தவன் இல்லை. நாம் கலந்துதான் இதை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். 40 வருஷ காலம் நான் இடைவிடாமல் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த நூலை முழுதும் திருக்குறளை முழுவதும் படித்து விட்டேன் என்று என்னால் சொல்லவே முடியவில்லை. கம்பராமாயணத்தை முழுவதும் படித்து விட்டேன் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த மாதிரியான முயற்சியில் நாம் இறங்கவில்லை. ஆகவே இப்படி ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டாலாவது நாம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ என்பதனால் தான் நான் திரும்ப இந்த சொற்பொழிவை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் சொன்னேன். திருக்குறளை படிப்பதற்கு முன்னாலே நாம் சில வகையில் நம்முடைய மனதை கண்டிஷன் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னாலும் நான் பயன்படுத்துகிறேன், இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு தமிழ் வார்த்தை போட முடியும். நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருக்குறள் ஒரு தனியான நூல், மற்ற நூல்களைப் போல இல்லை. இது பாரதி ஒரு இடத்துல சொல்லுகிறார், காலத்துக்கேற்ற வகைகள் அவ்வக்காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞாலம் முழுமைக்கு ஒன்றாய் எந்த நாளும் நிலைத்திடும் நூல் ஒன்று இல்லை சொல்றான். திருக்குறள் உள்ளடக்கம் அதில் எல்லா வகையிலும் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் இது என்று சொல்ல முடியாது. சொன்னார்கள் இல்லையா, பாரதியையும் திருவள்ளுவர் என்று பேச வேண்டும் என்று. இந்த பாட்டிலேயே ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கிறது. பாரதி திருவள்ளுவர் இடத்துல எவ்வளவு ஆழங்கால் பட்டவன் என்பதற்கு இந்த இந்த ஸ்டான்ஸா இந்த இதுலேயே ஒரு குறிப்பு இருக்கிறது. இப்ப இந்த இதுல ரெண்டு நூல் வருகிறது பாருங்க. காலத்துக்கேற்ற வகைகள் காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞாலம் முழுமைக்கும் ஒன்றாய் எந்த நாளும் நிலைத்திடும் நூல் ஒன்று இல்லை. நூல் ஏதும் இல்லை. முதல்ல ஒரு நூல் சொல்றார், பின்னால ஒரு நூல் சொல்றார். பின்னால ஒரு நூல் என்ன நமக்கு தெரியும், ஞாலம் முழுமைக்கு ஒன்றாய் எந்த காலமும் நிலைத்திடும் நூல் இல்லை. அந்த நூல் நமக்கு புரியும். முதல் என்ன நூல், காலத்துக்கேற்ற வகைகள் அவ்வக்காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் சொல்லுகிற ஞாலம் முழுமைக்கு ஒன்றாய் சொல்லுகிற எந்த நாளும் நிலைக்கும்படியாக சொல்லுகிற நூல் இல்லை. ஒழுக்கம் சொல்லுகிற விளங்கம், நூல் என்ன? அந்த இடத்துல நூல் என்று வருகிற சொல்லுக்கு பொருள் என்ன? திருவள்ளுவரை புரட்டியானதான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு திட்டம் சூழ்ச்சி ஆலோசனைன்னு பொருள். திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், காதல் அறியாமை உக்கில் பின் ஏதில ஏதிலார் நூல். ஒரு மன்னன் இருக்கிறான், மன்னனை கவிழ்ப்பதற்காக திட்டம் போடுகிறார்கள் எதிரிகள். எதை கொண்டு அவனை அழிக்க பார்ப்பார்கள், அவனுக்கு எது பலவீனமோ அதை கொண்டு அழிக்க பார்ப்பார்கள். ஆகவே அவருடைய திட்டம் அந்த பலவீனத்தை கருவியாக கொண்டு அமைக்கப்படும். ஆனால் அந்த பலவீனம் என்ன என்பதை அவன் தெரியாதவண்ணம் மறைத்து விடுவானேயானால் திட்டம் பாழ்பட்டு போகும். காதல தனக்கு விருப்பமானவற்றை, காதல் அதிலே தனக்கு உள்ள விருப்பத்தை அறியாமல் பிறர் அறிந்து கொள்ளாமல் மறைத்து உயிக்கில் அனுபவிக்க வல்லவனானால் ஏதிலார் நூல், ஏதிலார் போடுகிற திட்டங்கள் எல்லாம் செய்கிற சூழ்ச்சிகள் எல்லாம் ஏதில பயன்படாமல் ஒழியும். இங்கே காலத்துக்கேற்ற வகைகள் அவ்வக்காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் திட்டங்களும் ஞான முழுமைக்கு ஒன்றாய் தருகிற நூல் ஒன்று. இந்த நூலுங்கிற சொல்ல எடுத்து அவன் போட்டிருக்கான். இது வள்ளுவர் இடத்துல இருந்து எடுத்து போட்டிருக்கான். இந்த வள்ளுவரை இல்லாமல் இந்த இடத்துக்கு ஆலோசனை, எண்ணம், திட்டம் என்பதுதான் பாரதி கருதின கருத்து. ஒரு நூல் என்று சொன்னால் ஒழுக்கத்தை மட்டும் சொன்னால் போராது. ஒழுக்கத்தை சொல்லுகிற நூல் அறப்பகுதி, திட்டங்களை சொல்லுகிற பகுதி, வாழ்வியல் ஆலோசனை சொல்லுகிற பகுதி பொருள் பகுதி. ஆகவே பொருளானாலும் சரி அறமானாலும் சரி எவ்வக்காலத்திற்கு ஒத்ததாக இருக்கிற ஒழுக்கமும் நூலும் ஞான முழுவதுக்கு ஒன்றாய் எந்த நாளும் நிலைத்திடும் நூலும். இந்த நூல் இப்படித்தான் நான் சொல்ல ஆராய்ச்சியில எப்படி செய்ய வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லுவது என்னன்னா, இந்த ஆட்சி இல்லை என்றால் இந்த முன்னாசிரியருடைய பயன்பாடு, அவர் எப்படி பயன்படுத்திருக்கார், எப்படி ஆண்டிருக்கிறார், என்ன வகையான ஒரு அளவு அதுக்கு கொடுத்திருக்கார், பரிணாமம் சேர்த்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியாது என்று இருக்கணும். அப்படிப்பட்ட சொல்ல தான் எடுக்கணும். தலைங்கிற சொல்ல பாரதி ஆண்டிருக்கிறார், திருவள்ளூர் ஆண்டிருக்கார், தலைகள் தான் ஆண்டிருக்கார், அப்படி எடுக்கக்கூடாது. அது மாதிரி பல ஆசிரியர் செய்திருக்கார் என்பதற்காக நான் சொல்றேன். பாரதி இது சாதாரணமா பாடுகிற ஒரு பாட்டு. இந்த பாட்டில் எண்ணி போட்டது அல்ல இந்த சொல், அவன் உள்ளத்தில் ஊறி கிடக்கிறது திருக்குறள். 1330 திருக்குறளும் உரையோடு அவன் உள்ளத்தில் தோய்ந்து கிடக்கிறது. ஆகவே அது எந்த இந்த சொல்லு, இந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமான சொல் அவன் தேடுகிற பொழுது திருவள்ளுவர் கை கொடுக்கிறார், எடுத்து போடுறான். இந்த இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் வேற, நான் இதை விளக்கி கொண்டு போய்விட்டேன். கருத்து சொன்ன காரணத்தினால இது திருவள்ளுவரும் பாரதியும் பேச வேண்டும் என்று தலைவர் பணித்த காரணத்தினாலே அந்த சந்தர்ப்பம் வந்தபோது நான் சொன்னேன். பாரதி இங்கே சொல்லுகிறார், இது ஏறத்தாழ உண்மை. ஆனால் திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறள் சுருங்கின கால வட்டத்தில இருந்து, சுருங்கின அனுபவ வட்டத்தில இருந்து, சுருங்கின அறிவு வட்டத்தில இருந்து ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருவர். தமிழ் சமுதாயம் இங்கே திருவேங்கடத்தில் இருந்து கன்னியாகுமரி வரையில சுருங்கி கிடந்த நாள், அவருடைய வரலாறு சுருங்கி கிடந்தது, அவருடைய இயற்கை அறிவு சுருங்கி கிடந்தது, அவருடைய பூகோள சாஸ்திரம் சுருங்கி கிடந்தது, அவர்களுக்கு விந்திய மலைக்கு மேற்கே இமயமலையை வர்ணிக்கிறார், அங்க மான்லாம் உலாவது வர்ணிப்பார் ஆசிரியர்கள். ஆகவே அவருடைய இயற்கை அறிவே குறைவு. எவ்வளவு நூல்களை படித்தாலும் அந்த நூல்கள் எல்லாம் அந்த சுருங்கின அறிவு வட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான். அப்பொழுது எழுதப்பட்ட ஒரு நூல் காலம் கடந்து இன்றைய அளவுக்கும் நமக்கு பயன்படுகிற, நாம் கற்க முடிகிற, கற்று வியக்கிற ஒரு நூலாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த அடிப்படையை ஒவ்வொரு குறள் படிக்கும் பொழுதும் நீங்கள் சிந்திக்கணும். இதுதான் நான் சொல்றேன், இன்ட்ரடக்ஷன். இதுதான் நான் சொல்றேன், ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் கேளு. சென்ற இந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு அகாடமிக் இயர் பிகினிங்ல, கல்வி ஆண்டு தொடக்கத்தில் எங்கள் கல்லூரியில் அப்பொழுது இருந்த முதல்வர் ஓய்வு பெற்றுக் கொண்டார். புது முதல்வரை அவர்கள் நியமிக்க வேண்டியிருந்தது. அதே சமயத்தில் மேனேஜ்மெண்ட் கமிட்டியும் புதிய ஆசாமிகள் வந்துவிட்டார். அதில் செக்ரட்டரி ஜெனரலாக வந்தவர், இந்த கல்லூரியிலேயே படித்தவர், அவர் மிக மிக ஈடுபட்டவர், ஆங்கில பேராசிரியர் ஒரு இருந்தார். அந்த ஆங்கில பேராசிரியர் இடத்துல அவருக்கு குரு என்கிற அபிமானம் அபரிமிதம், சொல்ல யாரும் சொல்ல தெரிய போயிட்டு. அவர் பசு மாதிரி அவ்வளவு சாது, வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத குழந்தை சொல்வார்கள் அவ்வளவு சாது. ஆனால் பெரிய ஆசிரியர், அவர் மிகச்சிறந்த ஒழுக்கமுடையவர், அதிர்ந்து பேச மாட்டார். அவரிடத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்ட அந்த செக்ரட்டரி அவரை பிரின்சிபால போட்டார், வற்புறுத்தி வீட்டுக்கு போய் மன்றாடி அவரை வற்புறுத்தி நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னார். மறுக்க முடியாமல் அவர் ஏற்றுக்கொண்டார். நல்ல காலம், அவர் நவுஷன் போல ஆகல, பல சிக்கல்கள் அதனால கல்லூரியில வந்து பல சிக்கல்கள், அவரால் சமாளிக்க முடியாதபடி தொந்தரவுகள், பெரிய பெரிய போராட்டங்கள். அதே யார் நியமித்தாரோ அந்த செயலாளருக்கு மிகுந்த அவமானங்கள் இவையெல்லாம் நேர்ந்தன. நான் இதுல எல்லாம் ஒதுங்கி இருந்த காலம் அது. யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவரை கூப்பிட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ஏதாவது யோசனை சொல்லுவார். என்னை கூப்பிட்டு அவர் பேசினார், ஏன் இப்படி நடந்தது என்று அவர் என்னை கேட்டார். நீங்கள் செய்த நியமனத்தினாலே தான் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, அவர் மிக நல்லவர் இல்லையா, மிகச்சிறந்த ஆசிரியர் இல்லையா, எல்லாம் உண்மைதான், மிகச்சிறந்த ஆசிரியர், மிக நல்லவர், ஆனால் அந்த பதவிக்கு அவர் பொருத்தமானவர் இல்லை. என்ன இப்படி சொல்லுகிறேன், நான் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 60 கன்சர்னுக்கு நான் தலைவனாயிருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் நியமித்திருக்கிறேன், பணியில் அமர்த்துகிறேன், வேலை வாங்குகிறேன் என்று போய் நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்களே அப்படின்னார். நீங்கள் திருக்குறள் படிக்கவில்லை நான் சொன்ன, என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார், நியமிக்கும் பொழுது ஒருவனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றார். ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு ஒருத்தனை நீங்க தேர்ந்தெடுப்பதென்றால் அந்த செயலை கொண்டு செலுத்துவதற்கு அவனுக்கு அதுல நிபுணத்துவம் இருக்கிறதா, எக்ஸ்பர்டைஸ் அங்க அவனுக்கு இருக்கிறதா, அந்த வேலையில வேண்டிய அறிவு இருக்கிறதா ஒன்று. இரண்டாவது, அறிவு இருந்தாலும் அதை கொண்டு செலுத்தக்கூடிய இந்த ஃபோர்டிடியூட், துன்பம் தாங்குகிற திண்மை அது இருக்கிறதா, பிடிவாதம், முடித்தே தீருவேன் என்கிற கொள்கை பிடிவாதம் இருக்கிறதா என்பதை பார்த்து அவனை நியமிக்க வேண்டுமே என்று, அவன் நல்லவன், அவன் சிறந்தவன், என் அன்புக்குரியவன் என்பதற்காக நீ நியமித்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறார். அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பார்த்தன்று. அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பார்த்த. மிகச் சிறந்தவர், மிக உத்தமர், மிக உயர அறிஞர், பேரறிஞர், சாது, பரமசாது, இங்க வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த வேலையை செய்வாராம, அதை பார்ப்போம்ல. இப்படி சொல்லியிருக்க, இப்படியா சொல்லியிருக்கார் வள்ளுவர், வள்ளுவர் இதையா சொல்லியிருக்கார், அவன் சொல்லியிருக்கார் 2000 வருஷத்துக்கு சொல்லியிருக்க, இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கே சொன்னது மாதிரி இருக்கு. எப்படி எப்படி அவரால், How he is relevant today? என்ன ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், ஜப்பானியர்களை பர்மாவிலிருந்து சுருட்டி மடக்கி கொண்டு போய் ஜப்பான் பூமியில் கொண்டு தள்ளினார்கள் அமெரிக்கர்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் தோற்று போன இடத்துல பிரிட்டிஷ் படைகள் தோற்று போயிட்டு, அமெரிக்க படைகள் பிரிட்டிஷ் படைகளுக்கு துணையா வந்து 2nd World War இந்த கிழக்கு போர் முனையில மவுண்ட் பேட்டன் சுப்ரீம் கமாண்டரா இருந்து, அங்கே ஐசன்ஹோவர் சுப்ரீம் கமாண்டரா இருந்த மாதிரி இங்கே மவுண்ட் பேட்டன் சுப்ரீம் கமாண்டரா இருந்து ஆங்கிலோ அமெரிக்கன் போர்சஸ் சேர்ந்து சுருட்டி கொண்டு போய் பின்னால தள்ளினார்கள். தள்ளினுக்கு பிறகு இதற்குள்ள இங்கே ஐரோப்பாவில் யுத்தம் முடிந்து விட்டது, அங்கே ஜப்பானில் யுத்தம் முடிய வேண்டும். அப்பொழுது ரூஸ்வெல்ட் இறந்து போனார், ட்ரூமன் ஜனாதிபதியாக வந்தார். மிகுந்த டெலிபரேஷனுக்கு பிறகு, மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு அணுகுண்டு போடுவது என்று முடிவு செய்தார். போட்டார்கள், யுத்தம் முடிந்தது. பல பேர் அவரை குற்றம் சொன்னார்கள், நீங்கள் அணுகுண்டு போட்டது தவிர இவ்வளவு பேர் நாசமானார்கள், இவ்வளவு சொத்து நாசமாயிற்று என்றெல்லாம் ட்ரூமனை குற்றம் சொன்னார். ட்ரூமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அதில் அவர் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார், ஜப்பானியர்களை பர்மாவிலிருந்து தள்ளி கொண்டு போய் பிலிப்பைன்ஸ்லேருந்து தள்ளி கொண்டு போய் ஜப்பானிய கரை வரில செலுத்துவது என்பது ஒன்று, ஜப்பான் மண்ணில காலை வைத்து அவர்களை வெல்லுவது என்பது இன்னொன்று. அதனால ஏற்படக்கூடிய பொருள் நஷ்டம் எவ்வளவு ஆயிருக்கும், எவ்வளவு அமெரிக்க வீரர்களுடைய உயிர் போகும், எவ்வளவு பிரிட்டிஷ் வீரர்களுடைய உயிர் போகும், எவ்வளவு ஜப்பானியர்களுடைய உயிர் போகும், எவ்வளவு சொத்து நஷ்டமாகும், எத்தனை நாள் அந்த போர் நடக்கும், எவ்வளவு உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும், ஆகவே நான் இந்த முடிவு எடுத்தேன் என்று சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தா கூட வியட்நாமில் இறங்கி இருக்க மாட்டார்கள் அமெரிக்கர்கள். இரண்டாவது, இது ட்ரூமன் திருக்குறள் படிச்சாரோ இல்லையா எனக்கு தெரியாது, ஜான்சன் திருக்குறள் படிக்கல, திருவள்ளுவர் சொல்றார். இத அவர்களுக்கு அரண் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு படைக்கல முதலானவைகள் இல்லாமல் இருக்கலாம், வேற எத்தனையோ பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் வாழ்கிற நிலத்தில் போய் அவனை எதிர்க்க முடியாது. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அறிது. சிறை நலன் அரண்கள், சீர் மற்ற வசதிகள், படைக்கல வசதி, பொருளாதார வசதி, உணவு உற்பத்தி செய்கிற வசதி. இதை படிச்சானா போவானா, இப்ப நான் போவோமா போயிருப்போமா இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், இந்த திருக்குறளை படிச்சிருந்தா அங்க அங்க போய் இறங்கி இருப்போமா? ஐயா, மைட்டி இந்தியன் ஆர்மி, தேர்ட் பிக்கஸ்ட் ஆர்மி உலகத்திலேயே, ரஷ்யாவுடைய டிஸ்இன்டகிரேஷனுக்கு பிறகு தேர்ட் பிக்கஸ்ட் ஆர்மி, சைனா, அமெரிக்கா, இந்தியா 3வது பிக்கஸ்ட் ஆர்மி, ஸ்டாண்டிங் ஆர்மி. அங்க போய் நம்ம மண்ண கவினோம், என்ன காரணம்? சிறை நலன் இல்ல, அவர்களுக்கு அரண் வசதி இல்ல, சீர் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் அவர்கள் வாழ்கிற இடாது. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் என்று, அவன் வீரனா இருந்து போர் செய்யணுங்கிற திண்மை இருக்குமா? ஈராக்கில் போனான்னு கேட்கிறாங்க, என்ன ஈராக்கில் அவனுக்கு போர் செய்யறதுக்கு இஷ்டம் இல்ல, அவே அவர் வேண்டார், அது வேற டெக்னிக்கல் வார்ஃபேர், நான் போக வேண்டாம். ஆகவே இப்படி சொல்லியிருக்காரு. எப்படி 2000 வருஷத்துக்கு பிறகு அவர் இருந்த காலம் வேறு, நாம் இருக்கிற காலம் வேறு. நாம் கடல் மீனை அளந்தாகிவிட்டது, வானை அளந்தாகிவிட்டது, சந்திர மண்டலம் திகழ்கின்ற தெளிந்தாகிவிட்டது, அப்படி மேலே கடல் முழுதும் கப்பல் விட்டாகிவிட்டது, வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவியாகிவிட்டது. இப்படி விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம், பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டோம், உலகம் அப்படி சுருக்கமா. இந்த காலையில 5:30 என்னுடைய மருமகள் என் சிட்னியில போய் இறங்கி எனக்கு போன் பண்ணிட்டேன். அவ போய் அங்க இறங்கியாளா, அடுத்த நிமிஷம் தான் போன்ல அவளோடு பேசி சிட்னிக்கு வந்து சேர்ந்து விட்டா எல்லாம் சௌரியமா இருந்தது, போன் பண்ணி பேசுவோம். இப்படி உலகம் சுருங்கின வட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அவர் ரெலவெண்டா இருக்காரு. எப்படி இந்த கேள்வியை எவ்வளவு மாறிவிட்டன, நம்முடைய பொருளாதார சிந்தனைகள் மாறிவிட்டன, நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகள் மாறிவிட்டன. இதுக்கு என்ன அடிப்படை? திருவள்ளுவர் செய்த சித்து வேலை என்ன? இந்த நோக்கத்தோடு திருக்குறளை படிக்கணும். சும்மா வரட்டுத்தனமா திருக்குறளை படிச்சு பெருமையாளர்கள் உரையை ஒப்பிக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இன்னொரு நோக்கத்தை நாம தலையாய நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் எப்படி மற்ற அறநூல்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது? எத்தனையோ அறநூல்கள் பகவத்கீதையிலிருந்து உபனிஷத்து 108 உபனிஷத் 108 லிஸ்ட் சொல்றார்கள். ஒழிய உண்மையில் இருக்கிறது 111 வேதம் இருக்கிறது, 111 உபனிஷத்து இருக்கிறது, எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் இப்பொழுது டோட்டலி இர்ரெலவெண்ட். குரானை வைத்துக் கொண்டு நான் நீதி வழங்குகிறேன் ஆரம்பிச்சு நமக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. திருடினா கையை விட்டுங்கிறான், அடல்ட்ரி கமிட் பண்ண ரெண்டு பேரும் பிகேட் பண்ணுங்கிறான். இது அவர் அந்த காலத்தில் சொன்னார், இந்த காலத்தில் போய் செய்யலாமா சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப யாராவது மனு தர்ம சாஸ்திரம் எடுத்து வைத்துக்கோ, அதை எப்படி தண்டனை கொடுக்கறது? பிராமணன் இன்னொரு பெண்டாட்டிய ஒரு பெண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு பணம் ஃபைன் போடு, அவனை மன்னிச்சு விட்டு, வேற அதே வேற ஒருத்தன் செய்தான்னா அவனை இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படி சொல்லிருக்கிற தர்மத்தை இப்ப நம்ம எடுத்து வைத்துக் கொண்டு நாம ஆட்சி செய்யுதுன்னு ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? ஆனால் இவருடைய குரலை இளம் என்று அசையே இருப்பாரைக்கான நிலம் என்னும் நல்லாள் நகும். சிடி தேஷ்முக் பார்லிமெண்ட்ல சொன்னார், பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் போது இந்த குரலை சொன்னார். ஹவு இட் இஸ் ரெலவெண்ட், என்ன காரணத்தினால அவர் சொன்ன அறங்கள் நிலைபேறுடையனவாக இருக்கின்றன, இன்றும் நாம் ஏற்றுக்கொள்ளவனவாக இருக்கின்றன, அவர் செய்த சித்து வேலை என்ன? இது நாம் சிந்திக்கணும். இந்த ரெண்டு அடிப்படை நோக்கத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு திருக்குறளை நாம் பார்க்கவில்லை என்றால் நான் திருக்குறளை படிச்சு பயனில்ல. எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த திருக்குறள் உரை களஞ்சியம் என்று மதுரை பல்கலைக்கழகத்தில் போட்டிருக்காரு. நேற்று எழுதின குழந்தை உரை முதற்கொண்டு இதில் வந்திருக்கிறது. இல்லை, இது வந்து சா தண்டமாணி தேசிகர் என்று அந்த காலத்தில் மகாவித்வான் தண்டமாணி தேசிகர் தர்மபுரம் ஆதீன மடத்தினுடைய சார்பில் இருந்து திருக்குறள் உரை வளம் என்று ஒரு நூல் வெளியிட்டார். மிகச்சிறந்த ஒரு தொகுப்பு. அதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அண்மை காலத்து உரையாசிரியருடைய உரைகளை எல்லாம் கூட அதில் தொகுப்பும் குறிப்பும் என்று முக்கியமான வேறுபடுகிற பகுதிகளை காட்டி உரை களஞ்சியம் என்று பொருட்பால் வரையில் இப்பொழுது வந்திருக்கிறது. காமத்துப்பால் இன்னும் வரவில்லை. இந்த நூலை நீங்கள் பாருங்கள். ஆனாலும் இத்தனை உரைகள் எழுதியிருக்கிறார்கள், பரிமேலழகர் தவறுபட்ட இடங்கள் இருக்கின்றன, வேறு சில உரையாசிரியர்கள் மிளறுகின்ற இடங்கள் இருக்கின்றன, இவ்வளவு உரைகளையும் பாருங்கள், ஆனால் இந்த உரைகளுக்கெல்லாம் அடிமைப்படாதீர்கள். திருக்குறளுக்கு உரை உங்களுடைய உலகியல் அனுபவம் தான், திருக்குறளுக்கு உரை உங்களுடைய ஆன்ம சக்தி தான். நீங்கள் அறிந்ததை கொண்டு திருவள்ளுவர் அறிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு வழிகாட்டியே என்பதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருடைய உரையும் அதில் வந்திருக்கிறது. இது பாயிரையல் என்று அதுலயும் பழைய உரையாக போட்டிருக்க, புதிய உரைகள் எல்லாம் வரவில்லை. அறம் என்பது என்ன? இப்போது நாம் கடவுள் வாழ்த்தை எடுத்துக்கணும். மூன்று குறள் நான் ஏற்கனவே சொற்பொழிவில் சொல்லிவிட்டேன். அவ இந்த மூன்று குறளை நாம் இப்பொழுது பார்ப்போம், சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு முன்னாலே அறம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, இவற்றுக்கெல்லாம் என்ன வேறுபாடு? அறத்தை உலக ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்கிற அறநூல் ஆசிரியர்களாக எப்படி பார்த்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் எப்படி பார்த்திருக்கிறார்? இந்த வேறுபாட்டை இந்தியன் தாட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் என்று இயேசுநாதரின் மறு அவதாரம் என்று கருதப்பட்ட ஆல்பர்ட் ரெண்டு புத்தகத்தில் மிக அருமையாக எடுத்து காட்டுகிறார். அறம் என்பது தான் வாழவும் சமூகம் வாழவும் ஒருவன் மேற்கொள்கிற நெறிதான் அறம். தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒருவன் செய்கிற செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் எனப்படும். தான் வாழவும் அதே நேரத்தில் சமூகம் வாழவும் அவன் செயல்படுகிறானே அது அறம் எனப்படும். இது எப்படி வளர்ந்து வந்தது? மனிதன் விலங்கு நிலையிலிருந்து வேறுபட்டு நேரம் நிமிந்து நிற்க தொடங்கினார் இல்லையா? அண்மை காலத்தில் அது அப்படியே அந்த எலும்பு கூட்ட எடுத்திருக்கார், லூசின்னு பேர் வச்சிருக்கார், மிஸ்ஸிங் லிங்க் அதை எடுத்திருக்கார், லூசின்னு பேர். முதல் முதல்ல நிமிந்து நிற்க தொடங்கின அந்த சமுதாயம் ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல இருந்து அது முழு எலும்பு கூட்டை எடுத்து அதை அமைத்து வச்சிருக்கார். அப்படி அந்த விலங்கிலிருந்து மனிதன் வேறுபட்டானே, வேறுபட்ட பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சிரமம் வந்தது. அவருக்கு யானையை போல பருத்த உடல் இல்ல, சிங்கத்தை போல ஆற்று சிங்கத்தை போல புலிய போல பேராற்றல் இல்ல, வேங்கையை போல விரைந்து ஓடுகிற திறமை அவனுக்கு இல்ல, கொம்போ கோரை பற்களோ நகமோ அவனுக்கு இல்ல. ஆகவே மற்ற விலங்கினர்களுக்கு நடுவில் அவன் இருந்த பொழுது அவன் பலவீனமா இருந்தான். இந்த பலவீனமா இருந்ததே அவனுக்கு பலம் ஆயிற்று. என்ன காரணத்தினால? ரெண்டு காரணம், ரெண்டு வளர்ச்சியினாலே அவன் பலமானான். ஒன்று கூடி வாழத் தொடங்கினான், இன்னொன்று கருவிகளை செய்து கொள்ள தொடங்கினான். இந்த கூடி வாழத் தொடங்கின பொழுது அந்த கூட்டத்தில் ஆற்றல் உடையவர்கள் வேட்டையாட போவார்கள், வேட்டையாடி கொண்டு வந்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. கூட்டத்தில் பலவீனமானவர்கள் இருப்பார்கள், பலமுடையவர்கள் பலவீனமானவர்களை காக்க நேர்ந்தது. இப்படி அந்த கூட்டு சமுதாயம். ஆகவே ஒருவன் தனக்காக மட்டும் வாழ்வதை விட்டு பிறருக்காகவும் வாழும்படியான கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் அந்த கூட்டத்தில் ஒரு கட்டுப்பாடு வளர்ந்தது. அந்த கட்டுப்பாடுதான் முதல்ல அவன் தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த விலங்கிலிருந்து வேறுபட்டு. அண்மையில் கூட நேஷனல் ஜியோகிராபிக் இதில் அந்த சிங்கத்தை பத்தி காமிச்சாங்க. பெண் சிங்கம் போய் வேட்டையாடிட்டு வரும், அதை கொண்டு வந்த அந்த ஒரு ஜிராஃபு போட்டோன்னா அடிச்சு விரட்டிட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஆண் சிங்கம் தான் சாப்பிடும், அதனால தான் அதுக்கு லயன்ஸ் ஷேர்னு பேர். அது சாப்பிடறவர்கள கிட்ட எதுவுமே வர முடியாது, குட்டிகளை அடிக்கும், அடிச்சு தூக்கி எரிஞ்சிடும். தான் சாப்பிட்டு வயிறு பசி ஆறின பிறகுதான் மற்றவர்களுக்கு இடம் விடும். அது விலங்கினுடையது. யானை கூட்டத்தில் மட்டும் இது வேறுபாடு. யானை கூட்டம் தனியா போகிற பொழுது, ஒரு பெரிய குழுவா போகிற பொழுது, அங்கு ஒரு தலைவர் அந்த கூட்டத்துக்கு உண்டு. அதை பார்த்துதான் மனிதன் கற்றுக்கொண்டான நமக்கு தெரியாது. கொம்பன் என்றதுக்கு தமிழ்ல சொல்லுகிறார்கள், கொம்பன் யானை. அது போகும், வறண்ட நேரத்தில் அது போகிற பொழுது எங்கே தண்ணீர் ஊற்று இருக்கிறது என்று மோந்து பார்த்து கொண்டே போகும், அதுக்கு தெரியும். உடனே அது நின்று கொண்டு சூப்பர்வைஸ் பண்ணி இளைஞராக இருக்கிற அந்த இளவையுடைய இருக்கிற அந்த யானைகளை எல்லாம் கொம்பாலே தோண்ட சொல்லும். ஊற்று புறப்பட்ட உடனே முதல்ல சாப்பிட வேண்டியது கர்ப்பிணிகள், அதற்கு பிறகு சாப்பிட வேண்டியது குழந்தைகள் பெண்கள், அதற்கு பிறகு சாப்பிட வேண்டியது முதியோர், அதற்கு பிறகு மிச்சம் இருந்தா இளைஞர்கள் சாப்பிடலாம், இளைஞர்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா தான் தலைவர். இப்படி அதை நடத்தி கொண்டு போகிறது. ஆகவே தன்னை விட்டு பிறரை சிந்திக்கும், பிறருடைய நலத்தை சிந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அதற்கு நெறிகள் வகுக்கப்பட்டன. இந்த நெறிகளினாலே அவன் அந்த பிறர் நலம் பேணுகிற அந்த தன்மை அடைந்தான். விலங்கிலிருந்து வேறுபட்ட மனிதன். இது கட்டுப்பாட்டினாலே விளைந்தது. இதற்கு பிறகு பெரிய ட்ரைபாக, ஒரு பெரிய இனக்குழுவாக மனிதன் சேர்ந்து வாழத் தொடங்கின பொழுது ஆற்றல் உள்ளவன் தலைவனானான், அரசனானான், அறிவு உள்ளவன் புரோகிதனானான். இந்த அரசனும் புரோகிதனும் சேர்ந்து கொண்டு சட்டத்திட்டங்களை அந்த சமுதாயத்தை வகுத்துக் கொடுத்தார்கள். அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அந்த சமூகத்தில் இருந்த ஒவ்வொருவருடைய கடமை ஆயிற்று. கடமையிலே தவறினால் தண்டனை உண்டு, கடமையை செவ்வையாக செய்தால் அதற்கு பரிசுகள் உண்டு. இப்படி தண்டனை வாராமைக்கு வருவதற்கு அஞ்சியும், வாராமைக்காகவும் பரிசுகள் கிடைக்கிற அவாவினாலும் அச்சத்தினாலும் அவாவினாலும், அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டே உண்டாஞ்சது. ஆகவே அச்சம் கருதியும் அவா கருதியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி நடந்தார்கள் மனிதர்கள். இதுதான் அறத்தினுடைய தோற்றம். ஆனால் இது அறம் அல்ல, இது சமூக கட்டுப்பாடு. இதனுடைய வளர்ச்சி தான் பின்னால அரசியல், ரூல் ஆஃப் லா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இந்த ரூல் ஆஃப் லாவும் சட்டத்துக்கு அடங்கி நடப்பதும் அறம் அல்ல. அறம் என்பது என்ன என்றால், அறம் செய்வது அறத்துக்காகவே செய்யப்படுவது. அறத்தின் மேலே இருக்கிற மதிப்பினாலே செய்யப்படுதல் வேண்டும். தனக்காகவும் என்ற ஒரு நோக்கம் அதில் இருக்குமானால் அது அறம் இல்லை என்றார். தன்னுடைய மனசாட்சியிலே சிந்தித்து தன்னுடைய மனதுக்கு பொருந்த நன்மையிலே நாட்டம் உடையவனாய், நன்மையை செய்வதிலே ஒரு திருப்தி உடையவனாய் ஒருவன் நடந்து கொள்வதுதான் அறம். இப்படித்தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் கிரேக்க சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களானாலும் சரி, யூத சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தார் இல்லையா, என்னை தவிர வேறு இறைவனை நீங்கள் தொழக்கூடாது, விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது, மாற்றான் மனைவி சீக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இதெல்லாம் 10 கட்டளைகளை மோசஸ் கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளுக்கு ஒருவன் அடங்கி நடப்பானேயானால் அது அறம் ஆகாது. பின்னாலே ஜீசஸ் வந்து அதுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்தாரே, அப்பொழுதுதான் அது அறம் ஆகிறது. தன்னை விட்டுக் கொடுத்தும், தன்னுடைய நலத்தை பேணாது புறக்கணித்தும், பிறர் நலம் வாழ, பொது நலம் வாழ ஒருவன் உழைக்க தொடங்குகிறான் பாருங்கள், அப்பொழுதுதான் அறம் என்கிறது வருகிறது. அப்படி வருகிற பொழுது ஏன் நான் அறம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் கேள்வி கேட்பானே ஆனால், ஏதாவது ஒரு காரணம் அவனுக்கு சொல்ல தேவையா இருக்கு. எதிலே பழகி வந்திருக்கிறான் மனிதன், சமூக கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டப்படாவிட்டால், அந்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்காவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் அவருடைய மனதிலே பெருங்கீரலாக விழுந்து அதிலேதான் வளர்ந்து வந்திருக்கிறான். நன்மை செய்தால் அதற்கு பரிசுகள் உண்டு, ரிவார்டு உண்டு என்கிற எண்ணத்தையும் அவன் பழகி கொண்டு வந்திருக்கிறான். இதை இரண்டையும் அவனுக்கு சொல்ல வேண்டி இருந்தது. ஆகவே புண்ணிய பாவ கோட்பாடுகள் அங்கே வந்தன. புண்ணியம் செய்தால் அதற்கு நன்மை விளையும், பாவம் செய்தால் அதற்கு தண்டனை கிடைக்கும் என்கிற அந்த கோட்பாடுகளை சொல்ல நேர்ந்தது. யார் செய்வா? இங்கே சமூகத்தில் கட்டுப்பாட்டில் தலைவன் ஒருவன் இருக்கிறான், புரோகிதன் ஒருவன் இருக்கிறான், சட்டத்தை தீட்டினவன் இருக்கிறான், அதை நடைமுறைப்படுத்துகிறவன் இருக்கிறான், கவனிக்கிறவன் இருக்கிறான், நான் தவறு செய்தாரா என்று நிர்ணயிக்கிறவன் இருக்கிறான், என்ன தண்டனை கொடுக்கிறவன் இருக்கிறான். இந்த அறக்கோட்பாட்டில் யார் இருக்கிறான்? ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல நேர்கிறான். கடவுள் கோட்பாடு அப்படி வந்தது. இந்த கடவுள் கோட்பாடு என்று ஒன்று இல்லை என்றால் நான் ஏன் அறம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் கேட்பானேயானால் பதில் சொல்ல முடியாது. ஏன் செய்யணும்? வள்ளுவருக்கே அந்த சிக்கல் வந்திருக்கிறது பல இடங்களில். ஆகவேதான் வால்டேர் சொன்னார், வால்டேர் ஒரு நாஸ்திகவாதி உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னார், இட் இஸ் இம்பாசிபிள் டு பிலீவ் இன் காட், நாட் டு பிலீவ் இன் காட் இஸ் அப்செட். லாஜிக்கலா சிந்திச்சு பார்த்தா, அறிவுபூர்வம் ஆராய்ந்து பார்த்தால், காரண காரிய முறைகள் எல்லாம் பொருத்தி பார்த்தால் கடவுள் இருப்பதா நம்புவதற்கு இடமில்லை. ஆனால் அதுல ஒரு பெரிய பர்பஸ் இருக்கிறது. அது இல்லையானால் சிதைஞ்சு போயிடும் சமூகம், அது இல்லையானால் சமூகம் நெறிய அழிஞ்சு போயிடும். ஆகவே இப் தெர் இஸ் நோ காட், அவரே வால்டரே, இப் தெர் இஸ் நோ காட் லெட் அஸ் கிரியேட் ஒன். ஆகவே சமூகம் வாழ்வதற்கு அறம் சொல்ல வந்தார் திருவள்ளுவர். அவருடைய ஒரே குறிக்கோள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ். இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்கிற ஒரே குறிக்கோள் எடுத்துக்கொண்டு அறம் சொல்ல வந்தவருக்கு, இந்த அறத்தை நிர்ணயிப்பதற்கு, அறத்தை எடுத்துக்காட்டுவதற்கு, அறத்தை போதிப்பதற்கு, அறத்திற்கு முதல்வனாய் இருப்பதற்கு, அதை செய்தவர்களுக்கு நன்மையும் செய்யாதவர்களுக்கு தீமையும் வழங்குவதற்கு ஆற்றல் உடையவனாய் ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நிர்ணயித்து உண்டு என்று சொல்லி நிர்தாரணப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. அதுதான் முதல் குரல். ஏன் இல்லைனா ஏன் சொல்லணவர் கடவுள் வாழ்த்து என்று அதுக்கு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அது எங்கேயாவது வாழ்த்து வணங்குவோம் எங்கேயாவது இருக்கா? அந்த திருக்குறள் அந்த அதிகாரம் முழுமையும் இல்லை. நான் வேடிக்கையா சொல்லுவேன், எல்லாரும் நான்கு பாடினார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வந்தார். என்ன கொண்டு வந்தார் அவர்? இவர் குடரோடு தொடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன், தன்மை 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 ஒருமை, ஆற்றேன் அடியேன் என்றார். பித்தா பிரைசூடியில சொல்ல நம்மாழ்வார் சொல்லுகிறார், தொழுது எழு என் மனனே, நாடி நான் நாடி நான் கண்டுகொண்டே நாராயணா என்று நாம் திருமங்கி ஆழ்வார். என்னாழி வண்ணன் தனக்கு பொய்யார், எல்லாரும் நானை கொண்டு வராமே இல்லை. எங்கேயாவது திருவள்ளூர் நான் வந்திருக்க பாருங்க, குறிப்பாவது மூணு இடத்துல தான் சொல்றாரு இவர் யாம்னு. மூணு இடத்துல சொல்றாரு யாம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி நீதி சொல்றாடவே மூணு தான் திருக்குறள்ல. பெருமவத்துள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை வாய்மையின் நல்ல பிற. மக்களே போல் ஒரு கயவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்ட. இங்க முதல்ல மக்கள் பிறப்புக்கு வச்சார், மக்களை மக்களாக இருக்க செய்வது எது வாய்மை அங்க வச்சார். இது இல்லைன்னா என்னாகும் கயவன் அங்க வச்சார். மூணு இடத்துல தன்னையே சாட்சியாக கொண்டு அப்பா சொல்றேன், நானே பார்த்திருக்கேன், நான் சொல்றேன் நீ நம்பு என்பனார்னா பல இடங்களை சொல்றார் அவர். ஆனால் தன்னையே சாட்சியாக கொண்டு சொன்னது இங்க வரலையே என்ன காரணம்? கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்தில் எல்லாம் படர்க்கையிலே சொல்லப்படுகின்றன. இன்னொன்று, இந்த கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்தில் இறைவன் இதை உனக்கு செய்வான்னு சொல்லவே இல்லை, நீ இதை அடைவாயின்னு சொன்னார். நீ இதை செய்தால் இறைவனை வணங்கினால் அவன் உனக்கு அருள்வன் வீடு தருவன் சொன்னார். அவன் பிறவி பெருங்கிட நீந்த வைப்பன் அவன் துணை வருவன், தோன்றா தோன்றா துணையா நிற்பான், எய்ப்பில் வைப்பாவான் சொல்லவே இல்லை. அவன் செய்வான் சொல்லல அவர், ஒரு குரல் கிடையாது. நீ அடைவாயினர் உனக்கு வரும். எங்க இருந்து வரும்? உங்ககிட்ட இருந்து வரும். எங்க வெளியில இருந்து வரும்? ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு புத்தகம் எழுதினார் அலெக்சி கார்ல், நோபல் லாரெட், நோபல் பரிசு வாங்கினவர். ஹியூமன் த அன்னோன், சாரி மேன் த அன்னோன், மேன் த அன்னோன் புத்தகம், மனிதன் என்ற புரிந்து கொள்ள முடியாத தத்துவம் என்பது பொருள். பிரார்த்தனையினுடைய பலத்தை சுட்டிக்காட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்றார். அவர் தென்னாப்பிரிக்காவில் ஒரு யுத்தத்தில் 150 பேர் அடிபட்டு விழுந்தார்கள், இருந்தது 5 டாக்டர் தான். இந்த பேட்டில் ஃபீல்டில் டிராஸ்டிக்கா டிசிஷன் எடுப்பாங்க, என்னடா பண்றதுன்னு கேட்டான். 150 பேரும் 5 டாக்டர் கவனிக்கணும்னா ஒன்று உத்தரவு பிழைக்க மாட்டாங்க. சரி வைத்தியம் செய்தா பிழைத்துக் கொள்வார்கள் என்று இருக்கிற ஒரு 30 பேரை பொறுக்கிடுங்க என்று முடிவெடுத்தார்கள். அந்த 30 பேரை டாக்டர் எல்லாம் கூடி பொறுக்கி எடுத்தார்கள். இந்த 30 பேர் வைத்தியம் செய்தா பிழைச்சிடுவார்கள், அவர்களை தனியாக கூடாரத்தில் எடுத்து வைத்தியம் செய், மற்ற 120 பேர் ஒரு பெரிய கூடாரத்தில் போடு மெல்ல மெல்ல சாகட்டாங்க. இந்த வைத்தியம் செய்த 30 பேர்ல பிழைத்திருந்தவர்கள் 6 பேர், அந்த 120 பேரும் பிழைத்துக் கொண்டான். என்ன காரணம்? இவன் வைத்தியர் கவனிக்கிறார் பேசாம இருந்தான். அவன் அப்பா எல்லாரும் கை விட்டான், நீ தான் அப்பா கதின்னு கதறினான், மனசாலே போராடினான், மனம் என்கிற ஆற்றல் அவனுக்கு அழித்து. ஆகவே திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அவர் வந்து உடனே நாம கதையா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இறைவனே ஒரு வைத்தியரா வந்து எல்லாருக்கும் வைத்தியம். அந்த 120 பேருக்கும் இறைவனா காட்சி கொடுத்தான், அங்க வந்தார் வைத்திய ரூபத்தில் வந்தார். அந்த பக்கம் திரும்பி பார்த்தா காணவர் போயிட்டார் அப்படிம்பா. திருவள்ளுவர் வருவான் சொல்லல அவர், இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் சொல்றது காரணம் என்னன்னா, நான் வந்து என்னுடைய கருத்தை பூர்த்தி சொல்லல. ஏன் சொல்லல வள்ளுவர் இறைவன் அருள்வன் என்று ஏன் சொல்லவில்லை அவர்? அறம் என்கிற கோட்பாட்டை உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு ஒரு பிடிப்பு வேணும், அதற்கு இறைவன் என்கிற ஒரு தத்துவம் வேண்டும், அந்த இறைவன் இருக்கிறான் என்கிற உறுதியான நம்பிக்கை மனிதனுக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நான் ஏன் அறம் செய்ய வேண்டும், நான் ஏன் சுயநலம் பாராட்டாமல் பிறர் நலம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டால் விடை சொல்ல முடியாது. ஆகவே இருக்கிறான் இறைவன் என்றார். அதை ஒரு ஓமையோடு சொன்னார். இந்த குறள்ல இரண்டாவது தான் அவர் சொல்ல வந்தது, உலகு ஆதி பகவன் உதற்று சுயசாம் போயிடலாம்ல. எதுக்கா அவர் ஓமையை போட்டார்? பல இடங்களில் சொல்லுவார் திருவள்ளுவர் ஓமையை போட்டார் சொன்னா கோபுரத்து பொம்மை இல்ல, முண்டி தூக்குற மாதிரி இருக்கும் கோபுரத்தில் பொம்மையை பார்த்தீங்கன்னா, அது கோபுரத்தையே அது பொம்மை தான் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணு கிடையாது அது ஒரு பொம்மை. திருவிழா அது மாதிரி தான் காளிதாசன் ஓமையில பெரியவன் சொல்லுகிறார். நானும் காளிதாசனை பத்தி ஓமைகளை பத்தி தான் படிச்சு பார்த்தேன், என்சாண்டிங்கா இருக்கும், படிக்கிற போது ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த ஓமை. ஒரு பயனும் இருக்காது, ரம்யம் ரசிக்கலாம். அதனால்தான் அபய தீட்சிதர் என்ன பண்ணார், ஓமை என்னும் தவலரும் கூத்தின்னு விட்டார். கற்பவர்கள் உள்ளம் பூப்ப நடிக்கும் அப்படின்னார், பரத்தை நடமாடுவது போல கூத்துனார். திருக்குறளுக்கு ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? திருக்குறள்ல இருக்கிற ஓமைகள் எல்லாம் தவலரும் கூத்தி சொன்னா அதை காட்டிலும் அபச்சாரம் இருக்கு. இங்க திருக்குறள்ல கோபுரத்து பொம்மைகள் எல்லாம் ஓமைகள், கோபுரத்தை தாங்குகிற அஸ்திவாரங்கள். எங்க முடிச்சு போடுறோம் அங்க ஒரு ஓமையை போட்டுருவார். இவர் நான் நினைக்கிறேன் வியாசனுக்கு ஏற்பட்ட சிக்கல் மாதிரி இவருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். வியாசனுக்கு கணபதி ராயசன் வந்து உட்கார்ந்தார். அவர் நான் எழுது நீ எழுதணும் சொல்லிட்டே நான் எழுதணும்னாரு. அவர் தடையில்லாம எழுதணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லணும்னா நிக்கவே நிக்காது கை பரவாயில்ல, ஆனா ஒரு கண்டிஷன் நீ புரிஞ்சுட்டு எழுதணும்னா. புரிய முடியாத சிக்கல் அங்க வச்ச கணபதியை புரிஞ்சுக்கிறதுக்கா தயங்கினார். அப்ப ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை மனசுல கவனம் பண்ணிட்டாரு. இப்படி ராஜாஜி எழுதுறாரு, அழகா எழுதுவார் கணபதி ராயசம் முதல் சாப்டர். அது மாதிரி எங்கேயாவது அவருக்கு ரொம்ப சிக்கல் வந்தா ஒரு ஓமையை போட்டுவார். இந்த ஓமை என்கிற உத்தியினாலதான் நான் இதை சொல்ல போகிறேன் என்பதை சொல்லுவதற்காகத்தான் முதல் குரலே ஒரு ஓமை போட்டார். திருவள்ளுவர் பத்தி சொல்றது உலகத்துக்கு நூல் செய்தவர் இல்லையா அவர், வள்ளுவந்தன் உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ் நாடு என்று பாரதியார் பாடுறாருல்ல. இன்னைக்கு கூட நான் சொன்னேன் எப்படி குரல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி. இந்த ஏகாரம் என்ன ஏகாரம்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து சேற்றமா பிரிநிலையா உள்ளி அடக்காது பிரிநிலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரு என் தெருவுக்கே கொடுத்துட்டேன் இந்த கிணறு என்ன இவனுக்கு இல்லையா என்ன இவனு அந்த தெருவில் தானே இருக்கான். உலகத்துக்கே கொடுத்துட்டோம் நம்ம திருக்குறள். நீ உலகத்தில் இருக்கியா இல்லையா உனக்கு தானே அது உலகத்துக்கே நான் என்ன பிரிநிலையாது அவருக்கே தந்தேன் அப்படின்னா அது பிரிநிலை. நான் உலகத்துக்கே தந்தேன்னா எனக்கு நானும் உலகத்தில் இருக்கிறவன் அது பிரிநிலைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு இலக்கணம் இல்லை, இது தனியே தேற்றம் இல்லை. தேற்றம் மூணு இடத்துல தான் வரலாம், அதுக்கு பின்னால் சொல்ல போறேன். அவர் இந்த குறள்ல இறைவன் இருக்கிறான் என்று நிர்தாரணப்படுத்திக் கொண்டார். முதல்ல உறுதியா முதல் குறள் ஸ்டேட்மெண்ட், உறுதியான ஸ்டேட்மெண்ட். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஏகாரம் தேற்றம் அப்படின்னு மருமையாளர்கள் எழுதியிருப்பார். என்ன தேற்றம் விளக்காம போயிட்டார், சொல்லவே இல்லை. அதுக்கு விளக்கமே சொல்ல அவர் சிக்கல் வந்துருத்தங்க. உலகுக்கு முதல்வானான இறைவன் உளம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலது உலகு ஏகாரம் வேண்டியதே இல்லை. குரல் சரி, ஆதி பகவான் முதலது உலகு சரியா போச்சு, இன்னும் எந்த விதமான தடையும் இல்லை. இவர் ஏகாரம் போடணும், ஏகாரம் எங்க போடலாம், தேற்ற ஏகாரம் எங்க போடலாம்? மூன்று இடத்துல போடலாம். வினா வந்தா போடலாம், உலகத்துக்கு முதல் இருக்கிறானா முதல் உண்டா இல்லையா? உண்டுதான் யா உண்டே முதல் உண்டே அப்படின்னு கேள்வி வந்தா போடலாம். இருக்கிறதா நான் நினைக்கல அப்படின்னு ஐயன் சொன்னா போடலாம். உண்டியா உண்டே உண்டுதான் ஐயமா ஐயெல்லாம் படாத உண்டு உண்டு ஏ அப்படின்னு போடலாங்க. கிடையாது உலகத்துக்கு முதல் கிடையாது ஒருத்த மறுத்தான்னா உண்டே உண்டுதான் அப்படின்னு அங்க தேற்ற ஏகாரம் போடலாம். வினா வந்தா போடலாம், ஐயம் வந்தா போடலாம், மறுப்பு வந்தா போடலாம். இந்த மூணு இடத்துல தான் தேற்ற ஏகாரம் போடலாம். இங்கே போட்டார் என்றால் இவருக்கு அல்ல சமுதாயத்தில் இருந்தது இந்த மூணு. சமூகத்தில் உலகத்துக்கு முதல் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா முதல் இல்லைன்னா ஒரு சில பேர் எங்கேயும் போட வேணாம். உலகத்துக்கு முதல் இல்லைன்னா எப்படி யார் சொன்னா? சிந்தாமணி ஆசிரியர் எழுதுறார் பின்னால வந்தவர். அவர் அவர் பின்னால சொன்ன கருத்து பின்னால வந்தவர் எழுதியிருப்பார். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த மூப்பும் இல்ல முதலும் இல்லைன்னா மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாதி இன்பம் தலையாயுது தன்னினைதி தேவாதி தேவன் அப்படின்னு. அவே மூப்பு இல்லை இந்த உலகத்துக்கு முதலும் இல்லை, இதுக்கு ஒரு கிரியேட்டர்னு கிடையாது, காடுன்னு கிடையாது, கர்மதாதான்னு ஒருத்தன் இல்லை என்று சொன்ன அந்த சமயம் வழங்கின காரணத்தினால அப்படிலாம் இல்லப்பா உலகம் முதற்றே உலகுக்கு முதல் இருக்கிறது என்று அவருக்கு இந்த மறுப்பை மறுக்க அவருக்கு தேற்றையாக போட்டார். இந்த மறுப்பை எதிர்கொண்ட காரணத்தினாலே சமணர்களும் பௌத்தர்களும் மிக செல்வாக்கோடு தமிழ்நாட்டிலே நிலவி வந்த காலத்தில் இந்த குறள் எழுதப்பட்டது. கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். நான் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னால வைக்கிறேன். கிமு இரண்டாம் நூற்றாண்டு என்று நான் கருதுகிறேன். ஏன்னா சில புறநானூற்று பாடல் திருக்குறளுக்கு பின்னால் எழுதப்பட்டது என்று கருத இடம் இருக்கிறது. ஆகவே அந்த காலத்தில் சமணம் மிக மிக செல்வாக்கோடு இந்த தமிழ்நாட்டில் வேரூன்றி கொண்டிருந்தது. எல்லா வகையான கலைத்துறைகளையும் அவர்கள் கையிலே பிடித்து வைத்திருந்தார்கள். ஆகவே எதையாவது ஒன்று வைத்தியம் படிக்கணும், சிற்பசாஸ்திரம் படிக்கணும், ஓவியம் படிக்க வேணும், சமண முனிவருக்கு தான் போகணும். அங்க போனா என்ன தலையை மகிழ்ச்சி வாம்பாரு, தலையை பிடுங்கிட்டு பாய உடுத்தி கொண்டு வா அப்படின்னு சொன்னா அப்படிதான் கற்று முடியும். எப்படி போனார் மருள் நீக்கியார், அப்படிதான் போனார். கல்வியில இருந்த நாட்டத்தில் அப்படி போய் சிக்கி கொண்டார். ஆகவே சமுதாயத்தை வளர்ச்சி போட்டார். அறிஞர்களில் ஆட்கொண்டது இந்த சமயம். அது ஒன்றா சமயம், மிக வன்மையுடைய சமயம். மிகச்சிறந்த அறிஞனான மகேந்திர பல்லவன் சிறந்த வைஷ்ணவனுக்கு பிறந்தவன், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தோன்றிய சிம்ம விஷ்ணுவனுடைய பிள்ளை. அவர் போனார் இல்லையா, பேர்பட்ட சித்திரக்கார புலின்னு பட்டம் வாங்கினவர். சிற்பத்தில் இருந்த நிபுணத்துவத்தினால் விசித்திர சித்தர் என்று பட்டம் வாங்கினவர். அவர் பரிவாதினி என்கிற வீணையை புதிதாக அமைத்து வாசித்த காரணத்தினாலே பரிவாதினி வித்தகர் என்று அவருக்கு பட்டம். அது மட்டும் இல்லை, சங்கீர்ண ஜாதி என்று புதிய தாளத்தை அவர் உருவாக்கினார். அப்படிப்பட்ட பேரறிஞர் சித்தவிலாச பிரகசனம் என்று ஒரு அருமையான ஹாஸ்ய நாடகத்தை வடமொழியில் எழுதினவர். அப்படிப்பட்ட மகேந்திர பல்லவர் சமண மதத்தில் போய் சேர்ந்தார். ஆகவே அவருடைய செல்வாக்கு மிக வேரூன்றி இருந்த காரணத்தினால உலகத்துக்கு முதல் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படிலாம் இல்லை, தப்பு உண்டு, உலகத்துக்கு முதல் உண்டு, முதற்றே உலகம் அப்படின்னு சொல்லி அடித்து நிர்ணயித்துக் கொண்டார். இது போராது, இந்த ஸ்டேட்மெண்ட் போராதுன்னு கருதினார். ஒரு ஓமையை கொண்டார். இந்த ஓமை வள்ளுவருடைய ஒரிஜினல், அதோட சந்தேகம் எத்தனையோ பேர் ஆண்டிட்டார்கள். கீதையில கூட இது வருகிறது, எழுத்துக்களுக்குள்ளே நான் அகரமாயிருக்கிறேன் அப்படின்னு வருகிறது. ஆனால் இந்த ஓமை வேறு, அந்த ஸ்டேட்மெண்ட் வேறு. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன, உலகு ஆதி பகவன் முதற்று, உலகம் ஆதி பகவனாகிய முதலை உடையது என்று எழுதினார் பரிவேலகர் உரை. என்ன அகர முதல எழுத்தெல்லாம், யாராவது ஒருத்தன் நெடுங்கணக்கு எழுதும் பொழுது ஆவை முன்னால் வச்சு எழுதினா அது முதலாயிடுமா? நான் காவை முன்னால் வச்சு எழுதுறேன், மெய்ய எழுத்து முதல்ல போட்டுக்கிறேன் வரிசையா, அதுக்கப்புறம் உயிரெழுத்து எழுதுனேன், ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் முதல். வாய திறந்தாலே வருகிற முதல் நாதம் ஆ. வாய திறந்தாலே எந்த விதமான உறுப்பு அசைவும் இல்லாமல், உறுப்பு மாற்றமும் இல்லாமல், உறுப்பு விகாரமும் இல்லாமல் அந்த ஆ என்கிற முதல் ஒலி எப்படி புல்லாங்குழல தலை துளையிலே வைத்து ஊதினால் ஒரு நாதம் தோன்றுகிறதோ, பின்னாலே அந்த ஏழு சுரங்களுக்காக இருக்கிற துளைகளிலே கையை மாற்றி மாற்றி வைத்து வெவ்வேறு சுரங்களை அவர்கள் பிரிக்க முடிகிறதோ, அந்த தலை நாதம் இருக்கிறதே அதுபோல மிடற்றிலே இருக்கிற ஒலியை கிளப்பி, நாதத்தை கிளப்பி வாயை எந்த விதமான மாற்றம் இல்லாமல் வைத்துக் கொண்டால் வாய் வழியா வருகிற ஒலி ஆ என்று. எல்லா மொழிகளிலும் இதான் முதல் ஒலி. ஏல வாயை திறக்காம எவன் பேச போறான்? அடி நாதம் இல்லாம எழுத்து எல்லாம்னு போட்டார், துணிஞ்சு போட்டார். அவருக்கு எத்தனை மொழி தெரியும்? தெரிஞ்சிருந்தா நாலஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கலாம், வடமொழி அவருக்கு நன்றாக தெரியும், அது ஒன்றும் ஐயப்பாடே கிடையாது. ஆனால் எப்படி எழுத்து எல்லாம் போட்டார், வாயை திறக்காம எவன்டா பேச போறான், வாயை திறந்தாலே வருது ஆதான் போட்டார். ஆகவே அது அடி நாதம். இந்த ஆ நாக்க பரப்பி இதழ கொஞ்சம் நெருக்கி நாக்க பரப்பினால் ஈயா, ஆ என்கிற ஒலிய ஈ அப்படிங்கிறது. நாக்கு கொஞ்சம் பரப்பு, நாக்க கொஞ்சம் பரப்பி வாயில எந்த விதமான மாற்றம் இல்லாமல் நாக்க கொஞ்சம் அடியில பரப்பினால் வருகிற ஒலி ஈ. இதழ குவித்தால் வருகிறது ஊ, ஆமன் உதட்ட குவித்தால் ஏற்படுகிற ஒலி அதே ஆதான். இதழ் குவிவினாலே ஊவாகும். இந்த அகர கூறும் இகர கூறும் முதல்ல ஈ, அதுக்கப்புறம் ஆ, ரெண்டு இருந்து அந்த ரெண்டு பாதி பாதியா சேர்ந்தா வருகிறது ஏ. ஆ ஈ ரெண்டு வரும், ஈ ஆ ரெண்டு சேர்ந்து வருகிறது ஏ. அது மாதிரி ஊ ஆ ரெண்டு சேர்ந்து வருகிறது ஓ, ரெண்டும் பாதி பாதி சேர்ந்து. அகரம் வகரம் சேர்ந்து வருவது அவ், இகரம் எகரம் சேர்ந்து வருவது ஐ, எல்லாவற்றிலும் ஆ இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மெய்யன் இயக்கம் அகர முடிச்சு வனும், மெய்க்கு ஒலி தனியா கிடையாது. அவை இந்த மெய்யை ஒலிக்க வேண்டுமானால் அகரத்தோடு சேர்த்துதான் கான் தான் சொல்லணும், இக்குன்னு சொல்ல முடியாது. இக்குங்கிறப்ப நாம என்ன சொல்றோம், முன்னால ஒண்ணு போடுறோம் பின்னால ஒண்ணு போடுறோம், நீலகிரியில போற எக்ஸ்பிரஸ் மாதிரி முன்னால ஒரு இன்ஜின் பின்னால ஒரு இன்ஜின், முதல்ல ஈ போட்டா அப்புறம் இப்புறம் கீன்னு ஒண்ணு போட்டான் இக்கு அப்படிங்கிறான். அப்படி பழங்காலத்தில் அப்படி சொல்ற வழக்கம் இல்ல, கா என்றுதான் சொல்றோம், மெய்யெழுத்து கா அப்படிதான் சொல்லுவார்கள். மேல கூட புள்ளி கிடையாது அந்த காலத்துல. ஆகவே மெய்யன் இயக்கம் அகர முடிச்சு வேணும் எல்லாத்திலயும் இருக்கு இல்லையா. தனி நாதமாக பிறந்தது, தன்னுடைய விகாரத்தினாலே மற்ற எழுத்து மற்ற உயிரெழுத்துக்களை உண்டாக்கியது, மெய்யோடு சேர்ந்து அது ஒலிப்பதற்கும் உதவியாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது, இதுதான் அதனுடைய. இந்த இதெல்லாம் பரிமையாளருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் இந்த இந்த விளக்கத்துக்கெல்லாம் போகவே இல்லை, இதெல்லாம் சொல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய இலக்கண புலவரவர் ஏன் சொல்லலைன்னா அவருக்கு ஒரு சின்ன இடர்பாடு நேர்ந்தது. இறைவனுக்கு ஆவ ஓமையா சொல்லுவதே ஒரு சின்ன ஒரு நாணம் அடைந்தார் அவர். காரணம் என்ன, இந்த அகரத்திற்கு அகரம்ங்கிற ஒலிக்கு முதல் ஒண்ணு இருக்கு இல்லையா, காற்று. ஆனா இறைவனுக்கு அந்த மாதிரி ஒரு முதல் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த அகரம் என்பது தோன்றுவதற்கு சில உறுப்புகள் துணையா இருக்கு, மிடற்று உறுப்பு, வாய் என்கிற உறுப்பு, பல் என்கிற உறுப்பு, அது அதிர்ந்து வருகிற காரணத்தினால அந்த அகரம் தோன்றுகிறது இல்லையா. அந்த அகரம் தானே தோணல, மனிதனுடைய முயற்சியினால தோன்றுகிறது. இத சுயம்புவா இருக்கிற இறைவனுக்கு எப்படி ஓமையாக்குது? ஆகவே அவர் என்ன பண்ணினார், இங்க ஓமை அகரத்துக்கும் ஆதி பகவனுக்கு இல்லைன்னு, ஆதி பகவனுடைய தலைமைக்கும் அகரத்தினுடைய தலைமைக்கு ஓமை. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமை. Thank you.